الحمد لله، الحمد لله ذي المن والعطاء، أحمده سبحانه على جزيل النعمة، أمر بالمسارعة إلى الطاعات والمسابقة إلى الخيرات، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، شرفنا بالقرآن وتابع علينا الإنعام والإحسان، وأشهد أن سيدنا ونبينا وقرة أعيننا محمداً عبد الله ورسوله، إمام الأولين والآخرين، وسيد ولد آدم أجمعين، صلى الله عليه وعلى آله الأتقياء وصحبه الأوفياء والتابعين ومن تبعهم بإحسان ما دامت الأرض والسماء، وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العظيم. عن حذيفة بن اليمان رضي الله عنهما قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من لم يهتم بأمر المسلمين فليس منهم، ومن لم يصلح ويمسي ناصحا إلى الله ولرسوله ولكتابه ولإمامه ولعامة المسلمين فليس منهم. رواه الترمذي. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணில் மனித கோடிகளையும் படைத்து காக்கும் இணையற்ற இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஈருலக தலைவர், நம் நெஞ்சில் நிறைந்த உயிரிலும் மேலான முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் அன்னாரின் அடிச்சுவடுகளை அடியடியாய் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபா தாபிஈங்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்ததன் பின்னால், அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சுகமும் சுகண்டியும் போன்ற போர்வையில் சுமையும் சோதனையுமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வை பயந்து வாழும்படியும், இந்த குறுகிய கால உலகத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வும் அவனது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏதியிருக்கின்றானோ படித்திருக்கின்றானோ, அந்த நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படி, மேலும் என்னென்ன விடயங்களை எல்லாம் விட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு தடுக்கப்பட்டிருக்கின்றதோ விளக்கப்பட்டிருக்கின்றதோ, அப்படிப்பட்ட விளக்கல்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நேயர்களே, வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு சிறந்த நாள் என்பது உலகமே அறிந்த ஒரு நற்செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்:
خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة.
சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்று சொன்னார்கள். மேலும் அந்த ஹதீஸிலே சொன்னார்கள், فيه خلق آدم وفيه أدخل الجنة وفيه أخرج منها ولا تقوم الساعة إلا في يوم الجمعة.
இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இதே வெள்ளிக்கிழமையுடைய நாளையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள். அதே நாளில் தான் அந்த சுவர்க்கத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். மேலும் சொன்னார்கள், வலா தகூமு ஸாஅது இல்லா ஃபீ யௌமில் ஜுமா. கியாமத்துடைய நாள் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் தான் ஏற்படும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்று சொல்லும் பொழுது ஏழைகளுடைய பெருநாள், முஸ்லிம்களுடைய ஒரு வகையான பெருநாள் என்று கூட சொல்லலாம். வெள்ளிக்கிழமை என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே தோன்றுவது நல்ல உணர்வுகள். அதே போன்று வெள்ளிக்கிழமையுடைய நாள் வந்துவிட்டால் அசுத்தங்களை களைந்து சுத்தம் செய்து குளித்து நறுமணங்கள் பூசி இருப்பதிலேயே நல்ல ஆடைகளை அணிந்து நேர காலத்துடன் மஸ்ஜிதுக்கு சென்று தலை சிறந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் ஜுமாவுடைய கடமையை முடித்துவிட்டு மையவாடிக்கு செல்வார்கள். அங்கு சென்று தன்னுடைய குடும்பத்தில் மரணித்திருக்கக்கூடியவர்கள், அதே போன்று ஊரிலே மரணித்திருக்கக்கூடியவர்கள் அந்த கபராளிகளுக்காக யாசீன் ஓதுவார்கள், துஆ செய்துவிட்டு வருவார்கள். இது போன்ற ஏராளமான நல்ல விடயங்கள் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் நடந்து கொண்டிருந்தது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலங்களாக ஓரிரு வருடங்களாக இடைக்கிடையே நாம் பார்க்கின்றோம், இந்த வெள்ளிக்கிழமையுடைய இந்த மிகப்பெரும் ஞாபகத்தை நாம் இழந்து வருகின்றோம். ஒரே நாளில் இத்துணை நல்ல காரியங்களை செய்யக்கூடிய புனிதமான ஒரு நாளின் பரக்கத்தை, புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளின் ரஹ்மத்தை, இந்த நாளிலே செய்யக்கூடிய அந்த பாக்கியங்களை இழந்திருக்கின்றோம் தற்காலிகமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமினுடைய உள்ளம் இந்த ஜுமாவை தவறவிட்டதற்காக வருந்த வேண்டும், உள்ளத்திலே ஒரு விதமான கவலை இருக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுமாவுடைய கடமை என்பது சாதாரணமான ஒரு கடமை அல்ல. இந்த அளவுக்கு என்றால் ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய ஈமானை தக்க வைக்கக்கூடிய ஒரு பலமான கடமை தான் இந்த ஜுமாவுடைய கடமை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனைத்தான் சில இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஜும்மாவுடைய கடமை ஒருவருக்கு 4 வாரங்கள் தவறுமாக இருந்தால் அவர் மீண்டும் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு வாரத்தினுடைய ஜும்மா ஒரு முஸ்லிமுக்கு தவறுமாக இருந்தால், ஒரு வாரத்தினுடைய ஜும்மாவுடைய கடமை அந்த தொழுகை அவருக்கு தவறுமாக இருந்தால், அவருடைய உள்ளத்தில், அந்த முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஒரு விதமான இருப்பு தன்மை ஏற்படுகிறது, ஒரு விதமான கருப்பு புள்ளி ஏற்படுகிறது, அமல்களின் பக்கமுள்ள ஆசை குறைகிறது, உலகத்தினுடைய மோகம் அதிகரிக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றோம். எனவே இன்று நாம் ஒவ்வொருவரும் வீட்டிலே முடக்கப்பட்டிருக்கின்றோம். ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற முடியாமல் வீடுகளிலே ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் சிறார்களுமாக நாம் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தை, இந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற முடியவில்லை என்ற வருத்தத்துடன் ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்கள் பெண்களாக சேர்ந்து இந்த நேரத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் குர்ஆன் ஹதீஸுடைய பேச்சுகள் வீட்டிலே நடக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீண்டும் பழையபடி ஜுமாவுடைய கடமைகள், ஏனைய தொழுகைகள் எல்லாவற்றையும் தோளோடு தோள் சேர்ந்து நின்று இந்த கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்ற ஆதரவுடன் ஒவ்வொரு நாளும் நாம் பிரார்த்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த கடமைகளை பழையபடி நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை வெகு விரைவில் நமக்கு தர வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷவ்வாலுடைய சிறை ஏழிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் ஷவ்வாலுடைய அந்த சிறப்பான ஆறு நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ரமலானுடைய 30 நோன்புகளையும் பூர்த்தியாக நோற்றுவிட்டு அந்த பெருநாளுடைய தினத்தை ஏதோ ஒரு வகையில் குடும்பங்களோடு ஒன்றாக இருந்து சந்தோஷமாக கழித்துவிட்டு சிறப்பான அந்த ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகளையும் பொறுமையோடு நோற்றுவிட்டு இன்று ஒரு பெருநாள் தினத்தை போன்ற ஒரு தினமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே ரமலானை தொட்டும் சில விடயங்களை கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். ரமலான் அது ஒரு வசந்தமான காலம், பாவங்களை சுத்தரிக்க வந்த மாதம், அல்லாஹ்வின் அருளை அள்ளி துணிக்க வந்த மாதம், நரகத்துக்கென்றே முடிவு செய்யப்பட்ட லட்சக்கணக்கான மக்களை மன்னித்து சுவர்க்கவாதியாக மாற்ற வந்த மாதம், சோதனைகளும் சோகங்களும் நிறைந்து சோர்ந்து வறட்சியாக இருந்த நமது உள்ளங்களையும் உணர்வுகளையும் நோன்பு, விக்ர், குர்ஆன், தராவீஹ், கியாமுல் லைல் போன்ற நல்ல அமல்களை கொண்டு உரமூட்டி வசந்தப்படுத்திய பொன்னான ஒரு காலம்தான் நம்மை விட்டும் கடந்து சென்ற அந்த ரமலானுடைய அந்த மாதம். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நேயர்களே, ரமலான் வெறும் அமல்கள் செய்வதற்காக மட்டும் அனுப்பப்பட்ட மாதம் அல்ல. அதனை அதிகமான பயான்களில் நாம் கேட்டிருப்போம். அமலுடைய ஒரு சீசன் என்று சொல்வார்கள். அமலுடைய சீசன் என்று சொல்வதையும் விட அது நம்முடைய அமல்களுக்கும் நம்முடைய நடத்தைகளுக்கும் பயிற்சி அளிக்க வந்த ஒரு பாசறை காலம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ரமலான் உண்மையிலேயே ஷைத்தானை கட்டிவிட்டு நரகத்தை மூடப்பட்டிருந்தது, சுவர்க்கம் திறக்கப்பட்டிருந்தது. அதனால் ரமலானுடைய காலத்தில் ஏனைய காலங்களில் தொழுகையில் பேணுதல் இல்லாதவர்கள் கூட தொழுகையில் பேணுதலாக இருந்தார்கள். தராவீஹ் தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கியாமுல்லைலுடைய தொழுகையை தொழுதார்கள். நோன்பு நோற்றார்கள். நோன்பு முறிந்துவிடும் என்ற அடிப்படையில் ரீபத்தை புறம் பேசுவதை விட்டும் தவிர்ந்திருந்தார்கள். அடுத்தவர்களுக்கு வீணாக ஏசுவதை விட்டும் தவிர்ந்திருந்தார்கள். நிறைய சதகாக்கள் கொடுத்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது ரமலான் அமல் செய்து நம்முடைய பற்றோலையை நிறைப்பதற்காக மட்டும் வந்த ஒரு மாதம் அல்ல. ரமலானில் பயிற்சி எடுத்த அந்த பயிற்சிகள் ரமலானுக்கு பின்னால் உள்ள அடுத்த ரமலான் வரையிலும் உள்ள அந்த 11 மாதங்களுக்குரிய பயிற்சி, அது அமல்களுக்குரிய பயிற்சியும் தான், நம்முடைய அஹ்லாக் செயற்பாடுகளுக்குரிய பயிற்சியும் தான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, விசேஷமான ஒரு அமல் தான் தஹஜ்ஜத்துடைய அமல். ரமலான் அல்லாத காலங்களில் நம்மில் அதிகமான மக்களுக்கு தஹஜ்ஜத்துடைய பாக்கியம் கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்துடைய காரிய கர்மங்களில் ஈடுபட்டு இரவிலே தூங்குவதற்கு தாமதிக்கின்றோம். எனவே தஹஜ்ஜத்துடைய நேரத்தை விட்டு சுபஹுடைய இமான் ஜமாத் கூட கிடைப்பது அதிகமான மக்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் ரமலானுடைய மாதத்தில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், எத்தனையோ நபர்கள் நாம் பார்க்கின்றோம், கண்கூடாக பார்ப்போம். இந்த ரமலானிலும் கூட தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். நேர காலத்துடன் சஹர் செய்துவிட்டு தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் பள்ளி வாயிலுக்கு வந்து அலக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் நிறைய நண்பர்கள் பேசும் பொழுது கூட சொல்வார்கள், ரமலானை போன்ற ஏனைய மாதங்கள் இல்லை, ஏன் ரமதானில் ஒரு சந்தோஷம், ஏன் அந்த சந்தோஷம் இருக்கிறது என்றால் ரமதானில் அதிகமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறோம். எனவேதான் ஏனைய மாதங்களை விடவும் ரமலானுடைய மாதம் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. நோன்பு பிடிப்பது ஒரு விதத்தில் ஒரு கஷ்டமாக இருந்தாலும், பசியோடு இருக்க வேண்டும் என்று இருந்தாலும், இரவில் நின்று சொல்ல வேண்டும் என்று இருந்தாலும், அது ரமலான் முடிந்த பின்னால் விளங்குகிறது, அது ஒரு சந்தோஷமான காலம் என்று. அதே போன்று தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நம்மால் இயன்ற அளவு குடும்பம் குடும்பமாக சேர்ந்து, கணவன் மனைவி கோத்தாசையாக இருந்து, பிள்ளைகளை கணவன் மனைவி சேர்ந்து எழுப்பி தஹஜ்ஜத்துடைய தொழுகையை ஒவ்வொரு வீட்டிலும் சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அதே போன்றுதான் ரமலானுடைய காலங்களில் தான் அதிகமான மக்களுக்கு குர்ஆனை ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஏனென்றால் அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் ஓதுவது என்பது சொல்வார்கள், படைத்தவன் அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய ஒரு தருணம். தொழுகை என்பது படைத்தவன் அல்லாஹோடு நாம் பேசக்கூடிய ஒரு தருணம். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், எனவே நாம் அல்லாஹோடு பேச நினைத்தால், அல்லாஹோடு சம்பாசிக்க நினைத்தால் முசல்லாவை விருத்தி என்ற கா தொழுது கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனோடு பேச விரும்புகிறான், அல்லாஹ் ஒரு மனிதனோடு உரையாட விரும்புகிறான் என்றால் அது அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டும், அல்லாஹ் அவருக்கு அந்த தௌஃபீக்கை கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவது என்பது அல்லாஹ் அவரோடு பேச விரும்புகிறான். இந்த நிமிடம் ஒவ்வொரு மனிதரும் உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க வேண்டிய ஒரு நிமிடம். எனக்கு குர்ஆனுடைய குர்ஆனை ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததா, எத்தனை ஜுஸூக்கள் இந்த ரமலானிலே ஓதினேன் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ரமலானுடைய காலங்களில் அதிகமாக குர்ஆன் ஓதுவதை பற்றியும், முன்னால் உள்ள இமாம்கள் இந்த குர்ஆனுடைய திலாவத்தில் குர்ஆனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பற்றியும் நாம் ஏராளமாக கேள்விப்பட்டிருப்போம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் வழி வைத்திருக்கிறது. நோயாக இருந்தால் ஷிபாவை வைத்திருக்கிறது, கவலையாக இருந்தால் விமோசனத்தை வைத்திருக்கிறது, சோதனையாக இருந்தால் அதிலிருந்து விமோசனத்தை வைத்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மருந்தாக, எல்லாவற்றிற்கும் மொத்தமான ஒரு மருந்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை வைத்திருக்கிறான். குர்ஆனை எந்த அளவு அதிகமாக ஓதுவோமோ அந்த அளவு வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும், நம்முடைய வியாபாரத்திலாக இருக்கலாம், நம்முடைய ஏனைய தொழில் தொடர்புகளாக இருக்கலாம், வரக்கத்திருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆன் ஓதுவதை ரமதானுக்கென்று மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய ஒவ்வொரு பகுதியை அடையாளம் வைத்து வைத்து ஓத வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்வாதாரத்துக்காக நிறைய மக்கள் இன்றி இந்த COVID-19 இந்த இதனுடைய காரணத்தினால் வீடுகளிலே முடக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஷ்டப்படக்கூடியவர்களும் தான், சந்தோஷமாக செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவர்களும் தான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இருப்பதைக் கொண்டு குர்ஆனை கொண்டு உதவி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையில் சூரா யாசினை ஓதினால் அன்றைய அவருடைய தேவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலாகி விடுகிறது, அல்லாஹ் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியாவுடைய எந்த விதமான தேவைகளாக இருந்தாலும், துனியாவுடைய எவ்விதமான தேவைகளாக இருந்தாலும் குர்ஆன் ஒவ்வொன்றுக்கும் வழி வைத்திருக்கிறது. மழை வேண்டுமா, குர்ஆனிலே அதுக்கான தீர்வு இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை படிப்போம். குர்ஆனுடைய ஒவ்வொரு சூராக்களிலும் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, துனியாவுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது, ஆகரத்துக்கு என்ன சிறப்பு இருக்கிறது, அனைத்தையும் படிக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியாவுடைய விடயங்களை போன்று ஆகரத்துடைய ஒவ்வொரு விடயங்களுக்கும் இந்த குர்ஆன் ஒவ்வொரு சூராவை நமக்காக வைத்திருக்கிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கபருடைய வேதனையில் இருந்து ஒரு மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹி முல்க் என்ற அந்த சூராவை ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் யார் ஓதி வருகின்றார்களோ அவர்களுக்கு கபருடைய வேதனையை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனை பற்றி பேச போனால் ஏராளமாக பேசலாம். ஒவ்வொரு ஆயத்திலும் அல்லாஹ் நிறைய சிறப்புகளை வைத்திருக்கின்றான். எனவே அந்த விடயங்களை படிப்போம். இன்றைய இந்த உரையிலே மிக முக்கியமாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம்தான், நம்முடைய நாட்டிலும் இந்த கொடூரமான நோயின் வீரியம் அதிகரித்து வருகிறது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நாளுக்கு நாள் நோயாளிகளின் எண்ணிக்கையும் மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த கொடூரமான நோயில் பிரியில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த நோயில் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்களோ,
தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கும் அல்லாஹ் விமோசனத்தை கொடுக்க வேண்டும், பூரணமான ஆபியத்தை கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் இன்னலடியார்களே,
இன்று நிறைய மக்கள் இந்த கொரோனா என்ற நோயால் பாதிக்கப்பட்டதை விடவும் மன ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனதால் தைரியம் இழந்திருக்கின்றார்கள். கேட்கக்கூடிய செய்திகள், பார்க்கக்கூடிய காட்சிகள், இதன் மூலம் மக்கள் உள்ளம் தளர்ந்து போயிருக்கிறது. மனதால் தைரியத்தை இழந்திருக்கிறார்கள். மக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஈமானிய உள்ளம் படைத்தவர்கள், அல்லாஹ்வின் நம்பிக்கையை உள்ளத்தில் உறுதியாக வைத்திருக்கக்கூடியவர்கள். நாம் எதற்கும் தளரக்கூடாது, மன தைரியமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், அஜபன் லிஅம்ரில் முஃமின், முஃமினுடைய செயல்கள், முஃமினுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விடயங்களும் வித்தியாசமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஃமினுக்கு, அல்லாஹுவை உண்மையாக நம்பிய ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விடயங்களும் அது நலவாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள்.
இன் அஸாபத்ஹு ஸர்ரா ஷக்கரா ஃகான கைரன் லஹு. அந்த மூமினுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்படுகிறது, ஒரு சந்தோஷமான தருணம் ஏற்படுகிறது என்றால் அவன் ஃகான கைரன் லஹு, அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான். அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, வைன் அஸாபத்ஹு தர்ரா ஸபரா ஃகான கைரன் லஹு.
அந்த மூமினுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது. இந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மூமினுக்கு நோய் ஏற்படுகிறது அல்லது வேறொரு விதமான கஷ்டம் ஏற்படுகிறது. ஃபகான கைரன் லஹு, அவன் உண்மையான ஒரு மூமினாக இருந்தால் அவன் பொறுமையாக இருப்பான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவான். இது முஸ்லிமுடைய ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் யாரும் மனதால் தைரியத்தை இழக்க கூடாது. நாம் அடுத்தவர்களுக்கு உதவியாக முத்தாசையாக இருக்க வேண்டும். இந்த விடயத்திலும் நம்முடைய குடும்பத்தில் அல்லது நம்முடைய நண்பர்களில், அது முஸ்லிம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது பிற மதத்த நண்பர்களாக இருக்கலாம், யாராவது இந்த நோயால் பீடிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அல்லது வேறொரு ரீதியாக மனம் தாக்கமடைந்தவர்களாக இருந்தால் அல்லது தடுப்பு முகாம்களில் வைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் நிறைய யோசித்துக் கொண்டிருப்பார்கள், கவலையாக இருப்பார்கள். அவர்களுக்கு கால் பண்ணி உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தைகள், மனதைரியத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு சொல்லி அவர்களை அந்த மனதைரியமின்றி இருக்கக்கூடிய அந்த தருணத்திலிருந்து அவர்களை மாற்ற வேண்டும். இந்த நோயில் இருந்து ஒரு மனிதன் விடுபடுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தான் மனதைரியம். யாரும் மன தைரியத்தை இழக்கக்கூடாது. அல்லாஹ் யாரெல்லாம் இந்த நோயிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவசரமாக சிஃபாவை கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நோயாளிகளுடைய சிறப்புகளை அந்த நோயாளிகளுக்கு நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுக்கு உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மறுமையுடைய நாளில் ஆதமுடைய மகளே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ நலம் விசாரிக்க வரவில்லை என்று அல்லாஹ் கூறுவான். மனிதன், ரப்பே நீ அடியானின் இரட்சகனாக இருக்கிறாய், நான் எப்படி உன்னை நலம் விசாரிக்க முடியும் என்று அந்த அடியான் கேட்பான். அதற்கு படைத்தவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, உனக்கு தெரியுமா, எனது இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், நீ நலம் விசாரிக்க செல்லவில்லை, உனக்கு தெரியுமா, நீ அவரை நலம் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்தில் என்னை அடைந்திருப்பாய் என்று அல்லாஹ் அந்த தருணத்தில் சொல்லுவான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நோய் விசாரிக்க செல்வது என்பது மிகவும் ஒரு பெரிய அமல் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தனது முஸ்லிம் சகோதரரை நோய் விசாரிக்க சென்று திரும்பும் வரை
சுவனத்தில் கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறான். அதே போன்ற ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் சகோதர முஸ்லிமை நலன் விசாரித்த காலையில் செல்வாராக இருந்தால் 70,000 மனத்தில் அவருக்காக மாலை வரை துஆ செய்கின்றார்கள். ஒரு மனிதன் மாலை நேரத்தில் ஒரு நோய் ஒரு முஸ்லிம் சகோதரனை நோய் விசாரிக்க சென்றார், காலை வரையில் 70,000 மலக்குகள் அந்த நோய் விசாரித்து சென்ற மனிதருக்காக அந்த மலக்குகள் துஆ செய்கின்றார்கள். ஆனால் இந்த ஹதீஸ்களை இந்த காலத்தில் அமல் செய்ய முடியாது. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அல்லது இந்த நோயினால் கொரோனாவினால் பீடிக்கப்பட்டிருக்கும் போது அவர்களை போய் சந்திக்க முடியாது. அதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் டெக்னாலஜி வளர்ந்த காலம். போன்ல கால் பண்ணி பேசலாம், அவர்களுக்கு இந்த ஹதீஸ்களை ஆறுதலாக சொல்லலாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸ்களிலே வாக்களித்த அந்த நன்மைகளை அடைந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான். அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள், கடைசி காலம் நெருங்கும் பொழுது பேரில்லாத நோய்கள் உருவெடுக்கும் என்று சொன்னார்கள். இவ்வாறு இந்த சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் விதவிதமான நோய்களால் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனையான நோய்களிலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் தற்காத்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இரண்டு விடயங்களை கட்டாயமாக ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலாவது விடயம்தான், இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக சுகாதார வழிமுறைகள் எமக்கு எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழிகாட்டல்களை பூர்த்தியாக பின்பற்றுவது, அதில் குறை வைக்காமல் அரச ஊழியர்களுக்கு நாம் இடைஞ்சல் இல்லாமல் நம்மையும் பாதுகாத்து நம் குடும்பத்தையும் பாதுகாத்து நாட்டு மக்களையும் பாதுகாக்கும் வகையில் அந்த சுகாதார வழிமுறைகளை நாம் பின்பற்றுவது. அரசாங்கம் இந்த நோயின் வீரியத்தை கட்டுப்படுத்துவதற்காக என்ன நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்கின்றார்களோ அதற்கு நாம் பூரணமாக ஒத்துழைக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமும் இதற்கு பூரணமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. நாம் சின்ன பருவங்களில் இருந்து பள்ளிக்கூடம் போகும் காலங்களில் இருந்து சுத்தம் சுகம் தரும், சுத்தம் இமானின் பாதி என்று சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சுத்தத்தை எந்த அளவு பெரிதாக காட்டுகிறது என்றால் சுத்தம் ஈமானின் பாதி என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாம் எல்லா நேரங்களிலும் வுதுவோடு இருப்பதற்கு முயற்சி செய்வது, இது மிகவும் நம்மை பாதுகாக்க கூடிய ஒரு சுகாதார முறைதான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்ன இரண்டாவது விடயம் மிக 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 முக்கியமான ஒரு விடயம். நாம் இன்று அல்ஹம்துலில்லா ஏதோ ஒரு வகையில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், மாஸ்க் அணிந்து கொண்டு செல்கிறோம், இடைவெளிகளை பேணி நிற்கின்றோம், அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே கைகளை கழுவிக்கொள்கின்றோம். இது நமக்கு சுகாதார வழிமுறைகள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது வெளிநடத்தைக்காக. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, லைஃப் டைம் இன்சூரன்ஸாக நம்மை நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நம் நெஞ்சில் நிறைந்த உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், துஆஉ ஸிலாஹுல் முஃமின், ஒரு முஃமினுக்கு ஆயுதம் துஆ என்பது ஒரு முஃமினுடைய ஆயுதம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த COVID-19 வந்ததற்கு பின்னால் நிறைய நோய்களை பார்க்கிறோம். மக்கள் சுவாசத்துக்கு தடுமாறி மூச்சு வாங்குவதற்கு தடுமாறி மௌத்தாகுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியத்துடைய ஆரோக்கியம் என்ற அந்த ஞானத்துடைய பொறுமதியை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இரவிலே நாம் தூங்கி கண்டிருக்கின்றோம் எந்த குறைபாடும் இல்லாமல் எந்த நோயும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ நபர்கள் நாம் கண்விழிக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கை வைத்து கேட்க வேண்டும், இன்று காலை தூக்கத்திலிருந்து எழும்பி யாரெல்லாம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்ற இந்த சாதாரண சின்ன துஆ, பள்ளிக்கூட பருவத்திலே பாடமாக்கி இந்த துஆவை எத்தனை பேர் ஓதினோம்? சுப்ஹானல்லாஹ். இரவு நேரத்தில் நம்முடைய மூச்சு அல்லாஹ்விடத்திலே செல்கிறது, நம்முடைய ரூஹ் அல்லாஹ்விடத்திலே செல்கிறது. நாம் தூங்கி எழுந்த பின் ஓதக்கூடிய துஆக்களில் ஒரு துண்டு தான், நீ இரவு நேரத்தில் உன்னிடம் எடுத்துக் கொண்ட ரூஹை நீ அப்படியே வைத்துக் கொண்டால் அந்த ரூஹத்தில் நீ இலக்கம் காட்டுவாயா. அந்த ரூஹை திருப்பி நீ அனுப்பி காலையில் தன் விழிக்க செய்தால் அந்த ரூஹை நீ பாதுகாப்பாயாக என்று துஆவை ஓதுகிறோம். அன்புக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஞாமத்துகளையும் பேச போனால் மிக பெரும் பெரும் ஞாமத் அல்லாஹுடைய கோடான கோடி ஞாமத்துகளை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் நெஞ்சில் நிறைந்த உயிர் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நம்முடைய பாதுகாப்பிற்காக நிறைய துஆக்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் தினமும் காலையிலும் மாலையிலும் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் என்ற துஆவை ஏழு முறை ஓதுவார்களோ அவர்களை கவலையில் ஆழ்த்தும் எந்த விடயத்தையும் அல்லாஹ் அவருக்கு கொடுக்க மாட்டான், அதை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அங்குக்குரிய அல்லாஹ் குறுகிய நேரத்தில் நிறைய துஆக்களை சொல்ல முடியாது என்று இருந்தாலும் நம்முடைய நாட்டில் எல்லா கடைகளிலும் விற்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிதாபு தான் வபீஃபா என்று சொல்லக்கூடிய காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய துஆக்கள். அதை எடுத்து பார்த்தால் ஏராளமான துஆக்கள் நமக்கு வாக்களிக்கப்பட்ட துஆக்கள், பாதுகாப்பு கிடைக்கும் என்று வாக்களிக்கப்பட்ட துஆக்கள் இருக்கிறது. அதனை ஓதி ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நாம் அதை ஓதி ஓதி வர வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொடூரமான நோய்கள் கெடுதிகள் முசீபத்துகள் சர்ருகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். விசேஷமாக நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னாலும் மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னாலும் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற இந்த குல் சூராக்களை மூன்று மூன்று முறை இந்த சூராக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சர்ருகளை விட்டும் கெடுதிகளை விட்டும் நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அடுத்ததாக ஒரு விடயத்தை கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும். நாம் அன்றாடம் இன்று சமூக வலைதளங்களின் ஊடாக பார்த்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் பலஸ்தீனை நடத்து முஸ்லீம்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயம். ஒவ்வொரு நாளும் மனதை உழுக்கும் காட்சிகளும் செய்திகளும் பார்த்து நாம் இந்த விடயங்களை நொந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விடயத்துக்காக நாம் கவலைப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், மல்லம் யஹ்தம் பி அம்ரி முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும், யார் முஸ்லீம்களை பற்றி கவலை இல்லாதவர்களாக, அது நம்முடைய நாட்டில் இருக்கலாம் அயல் நாட்டில் இருக்கலாம் உலகத்தில் எங்கிருந்தாலும் நம்முடைய முஸ்லீம்களுக்கு கொண்டிருந்திருந்தால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டும், அதற்காக துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் முஸ்லீம்களுடைய விடயத்தில் கவலை இல்லாமல் இருக்கின்றார்களோ ஃபலைஸ மின்ஹும், அவர்கள் முஸ்லீம்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல் முஸ்லிமூன கரஜுலின் வாஹியின் இஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லு வைன் இஷ்தகா ரஸுஹு இஷ்தகா குல்லு. ஒரு முஸ்லீம்கள் என்பது ஒரு உடலை போன்றவர்கள், ஒரு உடலை போன்றவர்கள், இஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லு, அது உடம்பிலேயோ கண்ணுக்கு வலி ஏற்பட்டால் முழு உடம்புக்குமே அந்த வலி ஏற்படுகிறது. வைன் இஷ்தகா ரஸுஹு இஷ்தகா குல்லு, ஒரு மனிதனுக்கு தலைவலி ஏற்பட்டால் தலை மாத்திரம் வலிப்பதில்லை, அந்த தலைவலியின் காரணமாக முழு உடம்புக்கும் ஒரு விதமான அசதி உண்டாகிறது, முழு உடம்புக்கும் ஒரு விதமான வருத்தம் உண்டாகிறது. அவருக்கு தலைதான் வலிக்கிறதானால் முகத்தை பார்த்து சொல்லுவோம், உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் மாறி இருக்கிறது. அன்புக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உதாரணங்களை நம் நெஞ்சில் நிறைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே எந்த பாகத்தில் இருந்தாலும், உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் நம்முடைய முஸ்லீம்களுக்கு ஒன்று ஏற்படுகிறது என்றால் நாம் கவலைப்பட வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதகமான இந்த நிலைமையில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனத்தை அளிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சிறப்பான நாளில் நாம் பேசிய ஒவ்வொரு விடயங்களையும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். ரமலான் தந்த பயிற்சிகளை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று இந்த நாட்டிலே வீரியமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த COVID-19 இந்த நோயுடைய பாதுகாப்பிற்காக நம்முடைய அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் எதைகளை எல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அவைகளை நாம் பின்பற்றப்பட வேண்டும். அதே போன்று நமக்கு முன்னால் வர இருக்கின்ற இந்த பயண தடையின் போது நாம் வீடுகளிலே முடங்கி இருக்க போகின்றோம். இந்த நேரங்களையும் பிரயோசனமாக கழித்து அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைந்தவர்களாக நாம் ஆக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தேசிய விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மனோபக்குவத்தை தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையில், இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அல்லாஹு சந்தோஷப்படுத்திய நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நம்மை பெற்று வளர்த்து சீராக்கிய நம்முடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் மரணித்து மண்ணறையில் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களின் மண்ணறைகளை பொன்னறைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, இந்த உலகத்திலே வீரியமாக உருவெடுத்திருக்கும் இந்த யா அல்லாஹ் கொரோனா என்ற நோயை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய நாட்டை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் அரசு ஊழியர்களுக்கு நீ யா அல்லாஹ் நல்ல கூலியை நசீவாக்குவாயாக ரப்பி ரஹ்மானே. அதே போன்று யா அல்லாஹ், நம்முடைய முஸ்லீம்கள் யா அல்லாஹ் உலகத்திலே நிறைய கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், விசேஷமாக பலஸ்தீனிலும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், பச்சிலம் பாலகர்கள் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, அவர்களின் முகத்தில் ஈமானிய வெளிச்சுட்டி பார்க்கிறோம். யா அல்லாஹ், மரணிக்கும் போதே யா அல்லாஹ் ஈமானிய உணர்வோடு கலிமாக்களை சொல்லிக் கொண்டு மரணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். யா அல்லாஹ், நம்முடைய உள்ளங்கள் நொந்து போகிறது. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, அவர்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக. நமக்கும் நல்ல முடிவை தருவாயாக. இறுதி மூச்சை மேலான கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி சொல்லி மௌத்தாக கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக.